Next is a class on the Bhagavad Gita as it is, 6th chapter, text 4 through 9, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in September of 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil 6th adhyayam 4 mudal 9 varailana slogangalukku upanyasam valangiyavar Deivathiru A.S.A. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் செப்டம்பர் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஜதாஹி இந்திராட்சேஷு ந கர்மசு அனுசஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி ஜூகாரூக சதஸ்யதே ஊர்தரீதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயத் ஆத்மையோத்மனோ பந்தூர் ஆத்மையோரி குராத்மனம். நாவ் தீஸ் டூ ஸ்லோகாஸ் வர்சஸ் வர் டிஸ்கஸிங் லாஸ்ட் டே தட் வீ ஹவ் டு ரேஸ் அவர் செல்ஃப் டு தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் பை ஆர்ட்ஸ்.
இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் கடந்த முறை நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம விவாதிச்சோம். அது என்னன்னா, நம்மளை நம்ம ஆன்மீக தரத்துக்கு உயர்த்தி கொள்ளணும் அப்படின்றது.
ஐ ஹாவ் டு ரேஸ் மை செல்ஃப் டு தி ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் பை மை செல்ஃப். சோ ஐ ஆம் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆம் மை எனிமி.
என்னை நானே ஆன்மீக தரத்துக்கு உயர்த்தி கொள்ளணும். அதனால எனக்கு நானே நண்பன், எனக்கு நானே எதிரி.
This is the opportunity. There is a very nice verse in Chanaka Pandit.
இது ஒரு வாய்ப்பு. இது சம்பந்தமா சாணக்க பண்டிதர்ல இருந்து ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு.
நாகஸ்தீத் கஷ்டசீத் மித்ரம் நாகஸ்தீத் கஷ்டசீத் ரிபு வவஹாரின ஜாயந்தே மித்ரானி விபவஸ்ததா. நோபடி இஸ் ஃப்ரெண்ட், நோபடி இஸ் எனிமி, பட் இட் இஸ் ஓன்லி தி பிஹேவியர் பை விச் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹூ இஸ் ஹிஸ் எனிமி.
யாரும் யாருடைய நண்பனும் அல்ல, யாரும் யாருடைய எதிரியும் அல்ல. ஆனால் ஒருவருடைய நடத்தையின் மூலமாக மட்டுமே அவருடைய நண்பர் யார் மற்றும் அவருடைய எதிரி யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
Nobody is born enemy, nobody is born friend. But by our mutual behavior, somebody is my friend and somebody is my enemy.
யாருமே நண்பனாக பிறப்பதில்லை, யாருமே எதிரியாகவும் பிறப்பதில்லை. ஆனால் நம்முடைய பரஸ்பர நடத்தையின் மூலமாக ஒருவர் நண்பராகவும் மற்றொருவர் எதிரியாகவும் இருக்கிறார்.
Similarly, as we have this dealing in the ordinary daily affairs, similarly, I have my dealing with myself.
சாதாரண தினசரி விவகாரங்களில் எப்படி நம்ம கையாள்றோமோ அதே மாதிரி எனக்கு என்னை நானே கையாள்றதும் இருக்கு.
If I deal with me, myself, as friend, then I am my friend. And if I deal with myself, enemically,
நான் என்னை என்னோட நண்பனா கையாண்டேன்னா நான் எனக்கே நண்பனா இருக்கேன். நான் என்ன என்னோட எதிரியா கையாண்டேன்னா அப்ப எனக்கு நானே எதிரியா
இருக்கேன்.
இப்போ அந்த நட்பு எதிரின்றதெல்லாம் என்ன?
The friendship is that I am sold somehow or other have been in contact with this material nature.
நட்புன்றது என்னன்னா நான் ஆத்மா எப்படியோ இந்த ஜட இயற்கையோட தொடர்புல
வந்துட்டேன்.
அதனால என்னை நான் இந்த ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்துக் கொள்ளணும்.
If I act in that way, then I am my friend. But even after getting this opportunity, if I do not act in that way, then I am my enemy.
இப்ப நான் அந்த விதத்தில் செயல்பட்டேன் அப்படின்னா நான் என்னுடைய நண்பன். ஆனால் இதுக்கான வாய்ப்பு கிடைத்தும் நான் அந்த விதத்தில் செயல்படலை அப்படின்னா அப்ப எனக்கு நான் எதிரி. அதனாலதான் ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்தூர் ஆத்மைவ ஆத்மனோ ரிப்பு. அப்படின்னா நான் என்னுடைய நண்பன், நானே என்னுடைய எதிரியும்.
பந்துர் ஆத்மா ஆத்மனஸ்த ஜீனைவ ஆத்மனா ஜித அனாத்மனஸ்து சத்ருத்தே வர்த்ததா ஆத்மைவ சத்ருவ. நவ ஹவ் ஐ கேன் பி பிகம் மை ஃப்ரெண்ட், தட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஹியர்.
இப்போ நான் எப்படி என்னுடைய நண்பன் ஆகிறதுன்றது இங்கு விளக்கப்பட்டிருக்கு.
தட் பந்தூர் ஆத்மா ஆத்மனா ஸ்தஸ், ஆத்மா மீன்ஸ் மைண்ட், ஆத்மா மீன்ஸ் பாடி, ஆத்மா மீன்ஸ் சோல்.
பந்தூர் ஆத்மா ஆத்மனஸ்தஸ்ய, ஆத்மா அப்படின்னா மனது, ஆத்மா அப்படின்னா உடல், ஆத்மா அப்படின்னா ஆத்மா.
That these three things I have already explained the other day. That when you speak of Atma or Self, just like so long I have got my bodily conception. When I say myself, I think of my body.
இந்த மூன்று விஷயங்களையும் வேறொரு நாள் ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேன். எப்போ நான் ஆத்மான்னு பேசுகிறேனோ, நான் இந்த உடல் என்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற வரைக்கும் ஆத்மான்னு சொல்லும்போது நான் இந்த உடலாக என்ன கருதுறேன்.
When I transcend the bodily conception of life, then I think I am mine.
பிறகு எப்போ நான் இந்த உடல் என்ற எண்ணத்தில் கடந்து வரணும் அப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது அது மனதுன்னு நினைக்கிறேன்.
பட் ஆக்சுவலி when I am in this real spiritual platform, then myself means I am pure spirit.
ஆனால் உண்மையிலே எப்போ நான் உண்மையான ஆன்மீக தளத்தில் இருக்கணும் அப்போ நான் நினைக்கும் போது அது தூய்மையான ஆத்மாவை குறிக்குது.
So according to the state of development, my conception of self are different.
அதனால என்னுடைய என்னை பற்றின கருத்தானது, அதனால என்னை பற்றி என்னுடைய எண்ணமானது எந்த வளர்ச்சி நிலையில் இருக்கோ அதுக்கேற்ப வேறுபட்டிருக்கு.
So, so far, Nirukta or dictionary is concerned, body, mind and the spirit soul, everything is called self.
நிருக்த அகராதியின்படி உடல், மனம், ஆத்மா எல்லாத்தையுமே நான் சொல்லலாம்.
Now here it is called Bandur Atma Atmanastasya. Now here one Atma is meant mind. Right? Mind is the friend of oneself and mind is the enemy of oneself. So you have to train the mind.
இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பந்தூர் ஆத்மா ஆத்மனஸ்தஸ்யா. இங்கே ஆத்மா அப்படின்றது மனதோட பேர். மனது ஒருத்தருடைய நண்பன், மனது ஒருத்தருடைய எதிரி. அதனால ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுக்கப்படணும்.
If I train my mind for becoming my friend, then my life is success.
என்னுடைய மனதை நான் என்னுடைய நண்பன் ஆகிறதுக்காக பயிற்சி அளித்தேன்னா அப்ப என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமானது.
If I train my mind to become my enemy, then my life is unsuccessful.
என்னுடைய மனதை நான் என்னுடைய எதிரி ஆக்கிறதுக்கு பயிற்சி அளித்தனா அப்ப என்னுடைய வாழ்க்கை வெற்றி அடையாது.
அனாத்மனஸ்து சத்ருத்தே பர்த்தேதா ஆத்மைவா சத்ருவா but one who has no knowledge of the spiritual self, then his mind acts like his enemy.
ஆனால் யாரொருத்தனுக்கு ஆத்மாவை பற்றின அறிவு இல்லையோ அப்போ அவனுடைய மனதானது அவனுக்கு எதிரியா செயல்படுது.
One who has got the conception of this body as myself, his mind is his enemy.
இந்த உடல் தான் நான் அப்படின்ற எண்ணம் கொண்டு யார் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரோ அவருக்கு அவருடைய மனது எதிரி.
And one who has got the conception of this self, his mind is his friend.
ஆத்மா தான் நான் அப்படின்ற எண்ணம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அவருக்கு அவருடைய மனது நண்பனா இருக்கு.
So mind has nothing to do. Mind simply training of the mind required. And how the mind is trained? It is by good association. Good association on mind is trained.
அதனால மனசுக்கு செய்யறதுக்கு எதுவும் கிடையாது. வெறுமனே மனசுக்கு பயிற்சி அளிக்கப்படணும். எப்படி மனசுக்கு பயிற்சி அளிக்கிறது? நல்ல சங்கம். நல்ல சங்கத்தில் நம்முடைய மனசு பயிற்சி பெறும்.
சங்கா சஞ்சாயத்தை காமா. காமா மீன்ஸ் டிசைர். டிசைர் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி மைண்ட். அண்ட் சங்கா சஞ்சாயத்தை காமா. அண்ட் அகார்டிங் டு தி அசோசியேஷன், மை மைண்ட் டிசைர்ஸ் லைக் தட்.
சங்கா சஞ்சாயத்தை காமா. காமா அப்படின்னா ஆசை. ஆசைப்படுறது மனசோட செயல். சங்கா சஞ்சாயத்தை காமா. இப்போ என்னுடைய சங்கம் என்னவோ அதுக்கேற்ற போல என்னுடைய மனசு ஆசைப்படுது.
So we have to make good association. If we want to make our mind as my friend, if I want to make my friend as my mind as my friend, then I have to associate with sadhu.
அதனால நம்முடைய மனதை நம்முடைய நண்பனாக்கணும்னா நம்ம நம்முடைய மனதுக்கு நல்ல சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். என்னுடைய மனதை என்னுடைய நண்பனாக்கணும் அப்படின்னா நான் சாதுக்களோட சங்கம் எடுத்துக்கொள்ளணும்.
தஸ்மாத் சத்ரு சஜ்ஜேதா புத்திமான். புத்திமான் மீன்ஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். ஹி மஸ்ட் அசோசியேட் வித் சத்ரு. சத்ரு மீன்ஸ் தோஸ் ஹூ ஆர் ட்ரைங் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். தே ஆர் கால்ட் சத்.
தஸ்மாத் சத்ரு சஜ்ஜேத புத்திமான். புத்திமான் அப்படின்னா புத்திசாலித்தனமான நபர். அவர் சத்ரு கூட சங்கம் எடுத்துக்கொள்ளணும். சத்ரு அப்படின்னா யார் தன்னை உணர்வதற்காக பயிற்சி செய்கிறாங்களோ முயற்சி செய்கிறாங்களோ அவங்க. அவர்கள் பேர் சத்.
சத் அண்ட் அசத். அசத் மீன்ஸ் டு ஆர் ட்ரைவிங் ஃபார் தி டெம்பரரி திங். மேட்டர் இஸ் டெம்பரரி. மை பாடி இஸ் டெம்பரரி.
சத் மற்றும் அசத் இருக்கு. அசத் அப்படின்னா தற்காலிகமான விஷயத்துக்காக முயற்சிக்கிறவங்க. ஜடம் தற்காலிகமானது. என்னுடைய உடல் தற்காலிகமானது.
So if I simply engage myself for bodily pleasure, sense gratification, then I am engaging myself to temporary.
அதனால என்னன்னா வெறுமனே இந்த உடல் இன்பத்துக்காக ஈடுபடுத்தி கொண்டேன்னா புலன் இன்பத்துக்காக அப்போ என்னன்னா இந்த தற்காலிகமான விஷயங்களில் ஈடுபடுத்தி கொண்டுட்டு இருக்கேன்.
But if I engage myself for self-realization, the permanent thing, then I am engaging myself to the sub or to the permanent.
ஆனால் என்னன்னா தன்னை அறிதலுக்காக ஈடுபடுத்தி கொண்டேன்னா நிரந்தரமான விஷயத்துக்காக அப்போ என்னன்னா சத்துல ஈடுபடுத்துறேன். அதாவது நிரந்தரமான விஷயத்துக்காக.
தஸ்மா சத்ரு சஜ்ஜேத புத்திமான். எனிவன் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட், ஹி ஷுட் அசோசியேட் வித் பர்சன்ஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு எலிவேட் தெம்செல்ஸ் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன்.
தஸ்மாத் சத்ரு சஜ்ஜேத புத்திமான். யாரோ ஒருத்தன் புத்திசாலியோ அவன் யாரெல்லாம் தங்களை தன்னை உணர்தலுக்காக அல்லது அந்த பாதையில் தன்னை உயர்த்தி கொள்றதுக்காக முயற்சிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களோட சங்கத்தை எடுத்துக்கொள்ளணும்.
That is called satsang. Good attitude.
அதுக்கு பேரு சத் சங்கம், நல்ல சங்கம்.
What is the result of good association? Now, because if we make good association, the santa chinnanti. Santa means the persons who are sadhu, who are pious, they can cut off by their word our attachment to this material.
இப்போ அந்த நல்ல சங்கத்தோட விளைவு என்ன? இப்போ நம்ம நல்ல சங்கம் எடுத்துக்கொண்டோம்னா, சந்தா சிந்தந்தி, சந்தா அப்படின்னா யாரெல்லாம் சாதுக்களோ அவர்கள், யார் புண்ணியமானவர்களோ அவர்கள், அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளால் இந்த பௌதிக உலகத்துடனான நம்முடைய பற்றுதலை வெட்டி எறிய முடியும்.
They can cut off, just like Krishna is speaking to Arjuna. What is the idea of speaking so many things?
அவர்களால் அதை வெட்டிவிட முடியும். எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட பேசுறாரோ, இப்ப பல விஷயங்களை பேசுறதோட என்ன என்ன?
Just to cut off his attachment from the so-called material affection.
இந்த பெயரளவிலான இந்த பௌதிக பற்றுதல் இருந்து நம்முடைய பற்றுதலை வெட்டி எறியணும்ன்றதுக்காக தான்.
He's affected with something which is stumbling his progress in his own duty.
அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுறதுல முன்னேற்றம் காண்றதுல தடையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்து மீது அவன் பற்றோடு இருக்கான்.
So, he is Krishna, he is presenting his Bhagavad Gita just to cut off. Santa eva hi chindanti uktihi. They are chindanti means cut. Now, for cutting something, we require some sharpened instrument.
அதனால அதை வெட்டுறதுக்காக கிருஷ்ணர் இங்க பகவத்கீதையை பேசிட்டு இருக்கார். சந்தா ஏ வெகி சிந்தந்தி உக்தி பிகி. சிந்தந்தி அப்படின்னா வெட்டுறது. இப்போ எதையாவது வெட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூர்மையான ஒரு கருவி ஆயுதம் தேவை இருக்கு.
பட் ஹியர் டு கட் ஆஃப் தி மைண்ட் ஃப்ரம் அட்டாச்மெண்ட் இட் ரிக்வயர்ஸ் ஷார்பன் உக்தி. உக்தி மீன்ஸ் வார்ட் ஷார்பன் டாபிக்.
ஆனா இங்க மனதை பற்றுதல் இருந்து வெட்டுறதுக்காக அதுக்கு ரொம்ப கூர்மையான உக்தி தேவைப்படுது. உக்தி அப்படின்னா வார்த்தைகள், மிக கூர்மையான விஷயம்.
There should not be just like when a person cut something, there is no mercy. Similarly, when a sadhu or a person stands, speaks to his friend, to his student, he does not make show any mercy. He speaks the truth so that his mind may be cut off from the unreal attachment.
ஒருத்தர் எதையாவது வெற்றார் அப்படின்னா அவர்கிட்ட கருணையே இருக்காது. அதே மாதிரி ஒரு சாது ஒரு மாணவன்கிட்ட எந்த ஒரு கருணையும் காட்டுறது கிடையாது. அவர் உண்மையை பேசுறார். அவனுடைய மனது இந்த உண்மை இல்லாதது மேல பற்ற வச்சிருக்கிறதுனால அதை வெட்டுறதுக்காக உண்மையை பேசுறார்.
Just like Krishna is saying, Krishna, Arjuna, first address to Arjuna, he says, asachyanam suchastam prajnavadam suhasas. Oh, you are talking like a fool, you are talking like a very learned man, but you are fool number one.
Bhagavan Krishna, Arjuna edathile pesrar, asachyanam suchastam prajnavadam suhasase. நீ கற்றறிந்த பண்டிதனை போல பேசுற, ஆனா நீ பெரிய முட்டாளா இருக்க.
How strong word he has used.
பாருங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துறார்.
So far, if we want detachment from this material world, then we should be prepared to accept that cutting words from the master.
அதுக்காக இந்த பௌதிக உலகத்திலிருந்து நமக்கு துறவு வேணும் அப்படின்னா, அப்போ குருவிட்ட இருந்து இந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக்
கொள்ளணும். make compromise of the don't speak such strong words. Required. It is required.
உக்தி பிஹி, இதை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஓ, அவ்வளவு கடினமான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க. தேவையானது இது, இது அவசியமானது. யாரோ ஒருத்தர் தன்னை அறிதலே இன்னும் அடையிலையோ அவருடைய மனதானது யாரோ ஒருத்தன் தன்னை யார் என்றத அறியலையோ பொதுவா நம்ம இந்த உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்.
பட் தி இன்டெலிஜென்ட் பர்சன் ஹூ ஹஸ் மேட் அசோசியேஷன் வித் அ சேன்ட்லி பர்சன் ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ அம் நாட் திஸ் பாடி.
ஆனா சாதுக்களோட சங்கம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலி மனிதனால நான் இந்த உடல் இல்லை அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். பல இடங்கள்ல இந்த பௌதிகமான உணர்வுள்ள வாழ்க்கை மிகவும் கண்டிக்கப்படுது. எஸ்யாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துக்கு ஸ்வதி கலத்ராதிஷு பௌமி சதி எத்தீத்த புத்தி சலிலே நக்கழ்கிச்சி. இது மாதிரி பல விதங்கள்ல
the one who has got the conception of his personal self with this body made of three elements land one who thinks that the land in which he is born are the relatives who is connected with this body they are all everything that man is no better than ass and cow it is said like that
in the மூன்று தாதுக்களால ஆன இந்த உடல் தான் நான் அப்படின்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டுக்கூடிய ஒருத்தன் நான் பிறந்த இந்த மண் என்னுடைய தாய் நாடுன்னு நினைக்கிறவன் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு நினைக்கிறவன் அவங்க எல்லாம் இந்த உடலோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே இந்த கழுதைகளை விட அல்லது பசுக்களை விட சிறந்தவர்கள் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு.
By study of good books like Bhagavad Gita, Srimad Bhagavatam, we should realize ourselves. Otherwise, our mind will remain always enemy.
அதனால நமக்கு நல்ல சங்கம் இருக்கணும். நல்ல புத்தகங்களான பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் போன்றதை படிக்கணும். நம்மளை நம்ம உணரணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய மனது எப்பொழுதுமே நம்முடைய எதிரியாவே இருக்கும்.
And enemy, as the enemy is always prepared to do harm, so my mind will drag me to things which will make me entangled more and more in this material, miserable life.
ஒரு எதிரி அப்படின்னாவே எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்கறதுக்காக தயார்படுத்தி கொண்டே இருப்பான். என்னுடைய மனது அதே மாதிரி இந்த துக்ககரமான இந்த பௌதிக வாழ்க்கையில மேலும் மேலும் என்னை செக்குண்டு இருக்கிறதுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்.
மனசஷ்டானி இந்திரியாணி பிரதிபிஷ்டானி கர்ஷதி. We are struggling very hard with this mind and six senses. So we have to make the mind our friend.
மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. நமது மனதோட சேர்த்து ஆறு புலன்களோட நம்ம மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கோம். அதனால நம்முடைய மனதை நம்முடைய நண்பனாக்கணும்.
Now Krishna is gradually making progress to explain to Arjuna how the mind can be made friend.
இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் இடத்துல எப்படி மனதை நண்பனாக்குறது அப்படின்றதுக்கான விளக்கத்துல மேலும் படிப்படியான அந்த முன்னேற்றத்தை விளக்கிட்டே போறார்.
ஜீதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா சீதோஷ்ண சுகதுக்கேஷு ஜீதாத்மன் one who has conquered by the mind, jitātmana, prasāntas. Prasant means he has become in equilibrium, prasant.
இப்போ மனதுக்கு பயிற்சி அளிக்கிறதுனால சிதாத்மனா ஒருத்தர் மனதை வெல்றார். சிதாத்மனா பிரசாந்தஸ்ய, பிரசாந்த அப்படின்னா சமநிலையில் இருக்கக்கூடியவர்.
பிரசாந்த் பிகாஸ் மைண்ட் இஸ் ட்ராகிங் மீ ஆல்வேஸ் நான் பர்மனன்ட்.
ஏன்னா மனது எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்ல இழுத்துட்டு போகுது. அசதி மனோரதேனா, இந்த மனோன்ற ரதத்தால் நம்ம கட்டுப்படுத்தப்படாத பூட்டப்படாத ஒரு மனதில், நம்ம மனதுன்ற அந்த ரதத்தில் அமர்ந்திருக்கிற வரைக்கும் நம்முடைய மனதானது நிரந்தரம் இல்லாத விஷயங்களில் தான் இழுத்துட்டு போகும்.
பட் மை ஹோல் பிஸ்னஸ் இஸ் தட் ஐ ஆம் பர்மனன்ட், ஐ ஆம் இட்டர்னல், சம் ஹவ் ஆர் அதர் ஐ ஹவ் காட் திஸ் அட்டாச்மென்ட் ஃபார் நான் பர்மனன்ட் திங்ஸ்.
ஆனால் என்னுடைய மொத்த கடமையும் பார்த்தோம்னா நான் நித்தியமானவன், எப்படியோ எனக்கு இந்த நிரந்தரம் இல்லாத விஷயங்களில் பற்று ஏற்படுது.
So I have to get out of this entanglement. So if my mind is not trained up, then the mind's business will be to drag me to non-permanent.
அதனால இந்த சிக்கல்ல இருந்து என்னன்னா விடுவித்துக் கொள்ளணும். அப்படின்னா என்னுடைய மனது இன்னும் பயிற்சி அளிக்கப்படலை. பிறகு என்னுடைய மனதோட வேலை இந்த நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்ல இழுத்துட்டு போறது.
ஹராம பக்தஸ்ய குதோ மஹத். பட் திஸ் மைண்ட் as I told you the other day can be very easily trained up if we fix up in our mind on the fort of the mind a great soldier Krishna.
வேறொரு நாள் உங்களுக்கு நான் சொன்னது போல, ஆனா இந்த மனதை ரொம்ப சுலபமாவே நம்ம பயிற்சி அளித்து அதை நிலைநிறுத்த முடியும். இந்த மனதுன்ற கோட்டையில் ஒரு மிகப்பெரிய கிருஷ்ணன்ற அந்த வீரனை நிறுத்திட்டோம்னா அது சுலபம்.
Just like if the fort is defended by a great general, then there is no question of entering of the enemies. Similarly, if we put Krishna on the fort of the mind, then there is no chance of entering of the enemy.
இப்போ உதாரணத்துக்கு கோட்டை இருக்கு அப்படின்னா, அந்த கோட்டையை மிக பெரும் தளபதியால் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அங்கே எதிரிகள் நுழையிறதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதே மாதிரி மனதுன்ற அந்த கோட்டையில் நம்ம கிருஷ்ணரை வைத்தோம் அப்படின்னா அப்போ அங்கே எதிரிகள் நுழையிறதுன்ற வாய்ப்பே இல்லாமல் போயிடும்.
சபை மன கிருஷ்ண பாதாரவிந்தை,
சபை மன கிருஷ்ண பாதாரவிந்தையோ, அது ஏற்கனவே நம்ம விளக்கினது தான்.
And if we do not do that, harava bhaktasya kuto mahadguna. Mahadguna means the material acquisition, material education, material wealth, or so many material qualifications.
மேலும் அதை நம்ம செய்யல அப்படின்னா ஹராவா பக்தஸ்ய குதோ மகத்குணா, மகத்குணா அப்படின்னா பௌதிகமான சேமிப்பு, பௌதிகமான கல்வி, பௌதிகமான செல்வம், அல்லது நிறைய பௌதிகமான தகுதிகள்.
That will not help me to control my mind. That is not possible.
அதெல்லாம் மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணாது. அது சாத்தியம் இல்லை.
Only thing that if I put on the mind Krishna God Harava Krishna consciousness, then my mind will be very easily conquered.
ஒரே விஷயம், கிருஷ்ணர் அல்லது பகவானை உங்களுடைய மனதில் நிலைநிறுத்தினீங்கன்னா, ஹராவ பக்தா கிருஷ்ண உணர்வு இருந்ததுன்னா அப்போ உங்களுடைய மனது ரொம்ப சுலபமாக வெல்ல முடியும்.
ஜீதாத்மனா பிரசாந்தஸ், பிரசாந்த மீன்ஸ் ஹூ ஹஸ் சீஸ்ட் டு டிசைர் மெட்டீரியல் என்ஜாய்மென்ட்.
சிதாத்மன பிரசாந்தஸ்ய, பிரசாந்த அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கான பௌதிக ஆசைகளை துறந்தவர்கள்.
பவந்தமேவ சரண் நிரந்தரம் பிரசாந்த நிஷ்சேஷம் மனோரதாந்தரம். A devotee is praying to the Lord. பவந்தமேவ சரண் நிரந்தரம். When I shall be able to act 24 hours in your service, or when I shall be able to think of you 10%.
ஒரு பக்தன் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறான், பவந்தம் ஏவானுச்சரம் நிரந்தரம் அப்படின்னா 24 மணி நேரமும் உங்களுடைய சேவையில் எப்ப என்னால் ஈடுபட முடியும், அல்லது 100% உங்களுடைய சிந்தனையிலே எப்ப என்னால இருக்க முடியும்.
பிரசாந்த நிஷேஷ மனோரதாந்தரம். மனோரதாந்தரம் மீன்ஸ் மைண்ட் இஸ் டிராகிங் மீ இன் சோ மெனி இமேஜினேஷன், சோ மெனி பிளான் மேக்கிங் பிசினஸ். We have got so many plan making business.
மேலும் பிரசாந்த நிகேஷ மனோரதாந்தரம். மனோரதாந்தரம் அப்படின்னா மனது எத்தனையோ விதவிதமான கற்பனைகள்ல இழுத்துட்டு போகுது, எத்தனையோ திட்டம் போட்டுட்டு இருக்கோம், எத்தனையோ வியாபாரங்களை செய்யணும், எத்தனையோ விதவிதமான திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கோம்.
That is called மனோரதாந்தரம்.
அதுக்கு பேர் தான் மனோரதாந்தரம்.
Just like I go on some chariot on some car in several places, the mind is the same thing is described maya jantra ruhena maya.
எப்படி ஒரு ரதத்திலேயோ அல்லது ஒரு வாகனத்திலேயோ நம்ம பல இடங்களுக்கு பயணிக்கிறோமோ அதே மாதிரி தான் மனது பல இடத்துக்கு அலைபாயுது. அதே தான் இங்கே விளக்கப்பட்டிருக்கு. மாயா எதாந்த ரூதானி மாயையா.
சோ we are traveling like that way, but as soon as I am able to fix my mind on the lotus feet of Krishna in Krishna consciousness, it becomes jitaatmana. Jitaatmana is kankar.
அதனால நம்மளும் அந்த விதத்தில் தான் நம்ம பயணம் செய்துட்ருக்கோம். ஆனால் எப்போ நம்முடைய மனது கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ண உணர்வனுடைய திருவடிகளில் நிலைநிறுத்தப்படுதோ அது சிதாத்மனமாகிடுது. சிதாத்மனம் அப்படின்னா வெல்லப்பட்டுறது.
And then my mind becomes clear of all these engagements as non-permanent things. Prashantasya. ஜீதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா.
அதன் பிறகு என்னுடைய மனதானது இந்த நிரந்தரம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கு இல்லையா, அதிலிருந்து தெளிவு பெற்றது. பிரசாந்தஸ்ய ஜீதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதா, அது சாத்தியமானது.
பரமாத்மா மீன்ஸ் சூப்பர் சோல்.
பரமாத்மா அப்படின்னா அந்தர்யாமி. இப்போ நம்ம பலமுறை அதை சொல்லியிருக்கோம், அந்த பரமாத்மா என்னோடவே இருக்கார்.
பரமாத்மா இஸ் சிட்டிங் வித் மீ இன் தி ஹார்ட். ஐ தி சோல் தி அட்டாமிக் பார்ட் பார்ட் ஸ்பிரிட் பார்ட் தட் இஸ் ஆல்சோ இன் தி ஹார்ட் and side by side in a similar smallest way the supreme lord is also with me.
அதே தான் பரமாத்மா என்னுடைய இதயத்திலே இருக்கார். இந்த ஆத்மாவானது ஒரு அணு, ஒரு சிறு பொறி, அதுவும் இதயத்தில் பக்கத்து பக்கத்தில் இருக்கு. சிறிதளவில் இருந்தாலும் அந்த முழு முதற் கடவுளும் என் கொள்ளியே இருக்கார்.
பரமாத்மா சமாஹிதா. தி பரமாத்மா சமாஹிதா இஸ் தி ஜோ.
பரமாத்மா சமாஹிதா. இந்த பரமாத்மா சமாஹிதாக தான் யோகா.
கிருஷ்ணா வில் கிராஜுவலி கம் பரமாத்மா. தி யோகா சிஸ்டம் இஸ் மெடிடேஷன் மீன்ஸ் டு கண்ட்ரோல் ஆல் தி சென்சஸ் அண்ட் கான்சென்ட்ரேட் தி மைண்ட் டு ஃபோகஸ் ஆன் தி பரமாத்மா. தட் இஸ் தி ஹோல் யோகா சிஸ்டம்.
இப்போ கிருஷ்ணர் படிப்படியாக அந்த யோக முறையை விளக்குறார். தியானம் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்தி மனதை பரமாத்மா மீது நிலைநிறுத்துவது, அதுதான் மொத்த யோக வழிமுறையும்.
பரமாத்மா சமாஹிதா completely absorbed in the Paramatma.
அதனால இங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா பரமாத்மா சமாஹிதா முழுமையா அந்த பரமாத்மாவில ஆழ்ந்து இருக்கிறது.
பிரசாந்த் பிரசாந்த் மீன்ஸ் சீஸ் ஃப்ரம் ஆல் நான் பர்மனன்ட் ஆக்டிவிட்டி.
பிரசாந்த பிரசாந்த அப்படின்னா நிரந்தரமில்லாத எல்லா செயல்கள் இருந்தும் நிறுத்திக் கொள்வது.
ஜீதாத்மனம் ஜீதாத்மனம் மீன்ஸ் கங்கர்ட் வர்தி சென்ட்.
மேலும் சிதாத்மனஹ சிதாத்மன அப்படின்னா புலன்களை வென்றவர்.
ஜீதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹித சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மான அபமான சீதோஷ்ண சுக டுவாலிட்டி டுவாலிட்டி we have got in this material world duality.
சீதோஷ்ண சுக துக்க இருமைகள் நமக்கு இந்த பௌதிக உலகத்துல இருமைகள் இருக்கு.
That's why this is now summer season. And then again, we'll have winter season, snowfall. Sita Ushna. Sita means winter season. And Ushna means summer season.
உதாரணத்துக்கு இப்ப கோடை காலம் மறுபடியும் குளிர்காலம் வரும். நிறைய பனி பெய்யும். சீதா உஷ்ணா சீதா அப்படின்னா குளிர்காலம் உஷ்ணா அப்படின்னா கோடை காலம்.
சீதோஷ்ணா சுகது சிமிலர்லி happiness and distress happiness and distress tatha mana apamana similarly honor and dishonor because in this world of duality dual world everything is to be understood by duality.
Sitoshna suga dukkesho adhe madri sugamum dukkamum inbamum thunbamum tatha mana apamanayo adhe madri மானம் அவமானம் ரெண்டுமே இந்த உலகத்தில் இருக்கு. இந்த உலகம் இருமைகள் நிறைந்தது. அதனால எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இந்த இருமைகளால் புரிந்து கொள்ளப்படணும்.
We cannot understand what is honor if there is no dishonor. If I am not insulted, I cannot understand what is honor.
அவமானப்படுத்தல அப்படின்னா கௌரவிக்கிறதுனா என்னன்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ எனக்கு அவமதிப்பு இல்லை அப்படின்னா என்னை கௌரவிக்கிறதுனா என்னன்றதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது.
மான அபமானம் சிமிலர்லி ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மிசரி இஃப் ஐ ஆம் நாட் டேஸ்டட் ஹாப்பினஸ்.
மானாபமானயோ அதே மாதிரி இப்போ என்னால் துன்பம்ன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கணும்னா சுகத்தை நான் அனுபவிக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா அது முடியாது.
I cannot understand what is happiness if I have not understood misery.
என்னால சுகம்னா என்னன்றதை புரிந்து கொள்ளணும்னா துக்கத்தை நான் புரிந்து கொள்ளலன்னா அது முடியாது.
Similarly, I cannot understand what is cold if I have not tasted hot. This world is a duality.
அதே மாதிரி வெப்பத்தை உணராதன்னா குளிர்னா என்னன்றதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த உலகம் இந்த மாதிரி இருமைகள் நிறைந்தது.
So one has to transcend. So long this body is there, this duality feeling will continue.
அதனால ஒருத்தர் இதை கடந்து வரணும். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த இருமைகள் அப்படின்ற அந்த உணர்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும்.
So because I am trying to get out of this body. Bodily conception, not exactly out of the body, but bodily conception. So I have to practice to tolerate this duality.
இந்த உடல்ல இருந்து என்னை நான் விடுபடுத்திக் கொள்ளணும்னு விரும்புறதால சரியா இந்த உடல்ல இருந்து இல்ல இந்த உடல் என்ற எண்ணத்திலிருந்து என்னை விடுபடுத்திக் கொள்ள விரும்புறதால நான் இந்த இருமைகளை பொறுத்து கொள்ள பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு.
As in the second chapter, yes. Krishna has advised Arjuna, Matras prasastu kumpi asitosna sukhadukkala. This duality of distress and happiness, this is due to the skin. This is skin disease.
ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறது மாதிரி மத்ராஸ் பிரசாஸ்து கௌந்தேஷ சீதோஷ்ண சுக துக்கதா இந்த இருமைகள் சுக துக்கம் அப்படின்றது அது இந்த தோல்னால வரக்கூடியது. இந்த தோல் இது வந்து ஒரு தோல் வியாதி.
Just like itching, itching of the skin. So because there is itching, I should not be mad after it. I should tolerate. There are so many that nowadays mosquito bite is going on. So we should not be mad.
உதாரணத்துக்கு அரிப்பெடுக்குது, தோல்ல அரிப்பெடுக்கும் போது அரிப்பெடுக்குதேன்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் அதை பொறுத்து கொள்ளணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ தற்சமயத்துல எல்லாம் நிறைய கொசு கடிக்குது, அதனால அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட முடியாது, அதையே
நினைச்சிட்டேன்.
ஒரு கொசு கடிக்கிறதுனாலயோ அல்லது மூட்டைப்பூச்சி கடிக்கிறதுனாலயோ நம்முடைய கடமைகளை நம்ம விட்டுடக்கூடாது. நமக்கு நிறைய இந்த மாதிரி இருமைகள் இருக்கத்தான் செய்யும், நம்ம அதை பொறுத்து கொள்ள தான் ஆகணும்.
So if my mind is always in Krishna consciousness, then these dualities can be practiced very easily. Sitosna sukhada sada.
என்னுடைய மனது எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வுலயே இருந்தது அப்படின்னா இந்த இருமைகளை மிக சுலபமாவே பொறுத்து கொள்ள நம்மால பயிற்சி பெற முடியும். ஏன் நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியும்? ஏன்னா ஞான விஞ்ஞான திருப்தாத்மா. ஞானம் அப்படின்னா அறிவு, அது ஏட்டறிவு. ஏட்டறிவு ஞானம்னு சொல்லப்படுது. நடைமுறைக்கான அறிவு விஞ்ஞானம்னு சொல்லப்படுது.
Just like a science student has to study theoretical and appear theoretical examination as well as practical examination.
உதாரணத்துக்கு அறிவியல் மாணவர்கள் அவங்க ஏட்டறிவு ஞானத்தையும் பெறாங்க, நடைமுறை பயிற்சியும் அவங்க பெறுறாங்க, ரெண்டுத்தையுமே தேர்வில் அவங்க ஈடுபடுத்துறாங்க.
If a science student has to pass his examination, then he has to practice simply theoretical knowledge that so much quantity of hydrogen and so much quantity of oxygen will make water or will not may help him.
ஒரு அறிவியல் மாணவன் அப்படின்னா அவனுடைய தேர்வுக்காக அவன் பயிற்சியும் செய்ய வேண்டியிருக்கு. வெறுமனே ஏட்டறிவு, ஏட்டறிவிலான இவ்வளவு ஹைட்ரஜனும் இவ்வளவு ஆக்சிஜனும் சேர்த்தா தண்ணீர் கிடைக்கும் அப்படின்ற அந்த அறிவு மட்டும் போதாது அவனுக்கு, அது உதவி பண்ணாது.
He has to practically show in the laboratory that so much quantity of oxygen gas and so much quantity of hydrogen gas mix and water is produced. That is called vigyan.
நடைமுறையில் அவன் வந்து ஆய்வுக்கூடத்தில் இவ்வளவு அளவு ஆக்சிஜனும் இவ்வளவு அளவு ஹைட்ரஜனும் கலந்தால் நீர் உருவாக்க முடியும் அப்படின்றத அவன் செயல்படுத்தி காட்டணும். அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம்.
One should have not only theoretical knowledge, but practical knowledge. Simply understanding that I am not this body, I am not this body, then I am doing all nonsense of this body.
அதனால ஒருத்தனுக்கு வெறும் ஏட்டறிவு இருந்தா போதாது, நடைமுறை ஞானமும் அவனுக்கு வேணும். வெறுமனே நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த உடல் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த உடலுக்கான எல்லா அபத்தமான செயலையும் செய்துட்டு இருக்க கூடாது.
Smoking with wine glass and very enjoying life, you see. So that sort of jnana, that sort of knowledge is not necessary, you see. So, jnana vijnana.
இப்ப நான் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா புகைப்பிடிச்சிட்டு ஒரு கையில மதுபானம் மறந்துகிட்டு ரொம்ப அனுபவிக்கிற வாழ்க்கையோட வேதாந்த தத்துவத்தை விவாதிப்பாங்க. அந்த மாதிரியான ஞானம் அவசியம் இல்லாதது. அதனால ஞான விஜ்ஞான.
One should have knowledge perfectly and it must be demonstrated in practical field.
Yes. ஒருத்தனுக்கு பக்குவமான அறிவு இருக்கணும், அதை அவன் செயல்படுத்தியும் காட்டணும். அதை நடைமுறை களத்திலேயே அவன் அதை செயல்படுத்தி காட்டணும். ஆமாம்.
But that means one who has actually felt himself that I am not this body, then naturally his bodily necessities will be reduced to the minimum.
அப்படின்னா அவன் தன்னைத்தானே நான் இந்த உடல் இல்லைன்றத அவன் உணர்ந்திருக்கான். அப்படின்னா இயற்கையாகவே அவனுடைய உடல் தேவைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி போயிடும். குறைஞ்ச பட்ச அளவுக்கு
If I am going to increase the demands of my body and I am simply theoretical thing that I am not this body, that is not required. Jnana vijnana pratisthapam.
அதுதான் நடைமுறைக்கானது. இப்போ நான் வந்து என்னுடைய உடல் தேவைகளை அதிகரிச்சுட்டே போயிட்டு அதே சமயத்தில் ஏட்டறிவில் நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த உடல் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது தேவையானதல்ல. ஞான விஜான திருப்தாத்மா.
And man, a person will be satisfied when there is jnana knowledge and science side by side. Jnana vijnana practical.
எப்போ ஒரு நபருக்கு ஏட்டறிவு ஞானமும் நடைமுறை விஞ்ஞானமும் ஒரே சமயத்தில் தெரிஞ்சிருக்கோ அவன் வந்து திருப்தி அடைவான். கூத்தஸ்தோ விஜித்தேந்திரியா. அப்போ அவன் புலன்களை
வென்றவன். So, when he is situated in that practical status of spiritual realization, then he is to be understood that he is actually situated in the yoga.
அதனால எப்போ அவன் ஆன்மீக உணர்தலுக்கான நடைமுறை தளத்தில் நிலை பெற்றிருக்கானோ அப்போ அவன் உண்மையிலேயே யோகத்தில் நிலை பெற்றிருக்கான்றது புரிந்து கொள்ளப்படுது.
Not that I am going to a class and weekly or twice weekly attending yoga class and I remain the same thing for the so many years. No, there should be practical realization.
ஆனால் அதை விட்டுட்டு நான் வார வாரம் அல்லது வாரத்தில் ரெண்டு முறை யோகா வகுப்பில் கலந்துக்கிறேன், ஆனால் பல வருஷமாக நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னா அப்படி கூடாது. நடைமுறையில் உணரப்படணும்.
What is that practical realization? Prashantatma, Prashantatma. The mind is calm and quiet. No more agitated by the attraction of this material.
அந்த நடைமுறை உணர்தல்ன்றது என்ன? பிரசாந்த ஆத்மா. மனதானது மிகவும் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பௌதிக சுழற்சின்ற அந்த ஈர்ப்பில் அவனோட மனது தொந்தரவு அடையவே அடையாது. அதனால ஞான விஜான கூட்டஸ்தோ விஜித்தேந்திரியாக இந்த முதல் தகுதியே விஜித்தேந்திரியாகனு சொல்லப்படுது. அப்படின்னா புலன் கட்டுப்பாடு.
Advancement in the yoga system means yoga indriya sanyama. Yoga means to, because our whole life is disturbed due to the sense.
Yoga muraila munnetram appadina yoga indriya sanyama. Yoga appadinave ena nama vaalka mottamo inda pulangalale thondravu paduthapattirukom.
This material life is sense that common substance.
பௌதிக வாழ்க்கைன்னாவே புலன் இன்பந்தான். பௌதிக வாழ்க்கையினுடைய சாரமான விஷயமே புலன்
இன்பந்தான்.
அதனாலதான் இந்த பௌதிக விஞ்ஞானத்துல முன்னேற்றம் அப்படின்னா உங்களுடைய புலன் இன்பத்துக்கு இன்னொரு பொருளை கொடுக்கறாங்கன்னு அர்த்தம்.
Unnecessary. So many things are produced just to satisfy myself. That is material advance.
தேவையில்லாம நிறைய விஷயங்களை என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக உற்பத்தி செய்யப்படுது. இதுதான் பௌதிக முன்னேற்றம்.
The material life means sense gratification and spiritual life means detach from sense gratification.
அதனால பௌதிக வாழ்க்கைன்னா புலனின்பம், ஆன்மீக வாழ்க்கைன்னா புலனின்பத்திலிருந்து துறவு கொள்றது.
Kanchana means gold and lostra means of stone. They are the same thing.
மேலும் எப்ப ஒருத்தன் அந்த சம நிலையில இருக்கானோ அப்போ அவனுக்கு சமலோஸ்ட்ராம காஞ்சனா, காஞ்சனா அப்படின்னா தங்கம், லோஸ்ட்ரா அப்படின்னா அந்த உடைந்து போன கற்கள், அது ரெண்டுமே அவனுக்கு ஒன்று
தான்.
சமலோஸ்ட்ராஸ்ம காஞ்சனா, மறுபடியும்
சுஹின்மித்ரா துராசீனம் மத்தஸ்தா தேசபந்துஷு சாதுஸ்ஸபி ச பாபேஷு சமபுத்தி விசிஷ்யதே. We have got our relationship in this world. We call that he is my friend, sweet and mitra.
நமக்கு இந்த உலகத்துல உறவுகள் இருக்கு. நாம அத இவர் என்னுடைய நண்பர் சுக்ரத் மித்ரா அப்படின்னு அழைக்கிறோம்.
There are two kinds of friends. Sweet means better friend. Actually, we always desiring my welfare. He is called sweet.
ரெண்டு வகையான நண்பர்கள் இருக்காங்க. சுக்ரத் அப்படின்னா சிறந்த நண்பர், உண்மையிலேயே எப்பொழுதும் என்னுடைய நலனில் விருப்பம் கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு பேர் சுக்ரத்.
And friend means we have got goodwill, ordinary friend. Friend mitra, udasina.
மேலும் நண்பர்கள் அப்படின்னா நல்ல எண்ணம் இருக்கும், சாதாரண நண்பர்கள். சுக்ரன் மித்ர உதாசீனா, உதாசீனா அப்படின்னா சமநிலையில் இருக்கவங்க. அவங்க நண்பர்களும் இல்லை, எதிரியும் இல்லை.
We have got relationship within this world. Somebody is my very good well-wisher, somebody is my friend. And somebody is neither friend nor enemy. And somebody madhyastha, mediator. And somebody actually doing some good.
இந்த உலகத்துல நமக்குன்னு சில உறவுகள் இருக்கு. சில பேர் ரொம்ப நல்ல நலன் விரும்பிகளா இருப்பாங்க, சில பேர் நண்பர்களா இருப்பாங்க, சில பேர் நண்பராகவும் இல்லாம எதிரியாகவும் இல்லாம இருப்பாங்க, சில பேர் மத்தியஸ்தர்களாக இருப்பாங்க, சில பேர் உண்மையிலேயே ஏதோ நல்லது செய்யறவங்களா இருப்பாங்க.
Somebody I think, oh, here is a nice gentleman, saintly person. And somebody I think, oh, here is a sinful man. According to my calculation.
என்னுடைய கணக்குப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓ, இங்க ஒரு நல்ல பண்பாளர், ஒரு சாது இருக்கார், இவர் வந்து ரொம்ப பாவகரமானவர் ஒருத்தர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
Somebody my friend, somebody my enemy, somebody neutral, somebody saintly person, somebody sinful person.
சிலர் என்னுடைய நண்பர்கள், சிலர் என்னுடைய எதிரிகள், சில பேர் சமநிலையில இருக்காங்க, சில பேர் சாதுக்களா இருக்காங்க, சில பேர் பாவிகளா இருக்காங்க.
Now all this, when you are on the yoga yukta, when you are in the platform of transcendence, then these distinctions, this friend, enemy, sadhu, saintly and sinful, that will all be closed. No.
இப்போ நீங்க யோக யுக்தா, எப்ப நீங்க அந்த உன்னத தளத்துல இருக்கீங்களோ அப்ப இந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, இவர் நண்பர், எதிரி, சாது, பாவி, இது எல்லாமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிரிவுகள் இருக்காது.
பண்டிதா சமதர்ஷி, Pandita, when one becomes actually learned, he does not see any enemy or any friend. Because nobody is enemy, nobody is friend. Nobody is my son, nobody is my mother, nobody is... We are all different living entities.
Pandita Samadarshanaha. Pandita, எப்போ ஒருத்தர் உண்மையிலே கற்றறிந்தவன் ஆகிறானோ அப்போ அவன் எதிரி நண்பன், ஏன்னா இவன் என்னுடைய எதிரி, இவன் என்னுடைய நண்பன், யாருமே நண்பனோ யாருமே எதிரியோ என்னுடைய மகனோ என்னுடைய தாயோ யாருமே இல்லை, எல்லாருமே வேறுபட்ட உயிர் வாழிகள்.
We are just playing on the platform under the grace of father, mother, wife, children, friend, and we just like in a drama, we set up some character to play. So, but out of this stage, we are all friends.
நம்ம எல்லாருமே இங்க தந்தை, தாய், மனைவி, குழந்தைகள், நண்பர், எதிரி, இந்த மாதிரியான வேடத்தில் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு நாடகம் மாதிரி நம்ம மேடையில் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மேடையை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே நண்பர்கள்
தான். I say, oh, you are enemy, I shall kill you, and so many things I do. But when they out of this state, we are all friends.
மேடையில் ஓ நீ என்னுடைய எதிரி, நான் உன்னை கொல்ல போறேன், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசலாம். ஆனால் நம்ம மேடை விட்டு கீழே வந்துட்டோம்னா நம்ம நண்பர்கள்.
Similarly, in this world, in this material world, with this dress of material body, we are playing on the stage of material world. That enemy and friend and father, mother, son. I cannot beget any son. It is not possible. I simply beget this body.
அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் நம்ம இந்த ஜட உடல் என்ற ஒரு உடையில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே இந்த மேடையில், இந்த பௌதிக உலகன்ற மேடையில் சில பேர் எதிரியாகவும் நண்பராகவும் தாய் தந்தையராகவும் மகனாகவும் நடிச்சிட்டு இருக்கோம். என்னால் எந்த மகனையும் பெற்றெடுக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. நான் வெறுமனே இந்த உடலை அடைஞ்சிருக்கேன்,
அவ்வளோதான். The living entity, that is not my power. Simply by my sex intercourse with my wife, I cannot produce unless that living entity is placed in that emancipation of true Sri Krishna. These are stated in the Srimad Bhagavatam. So this is only stage play.
Veramane, என்னுடைய மனைவியோடு நான் உடலுறவு வைத்துக்கிறதால நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது, அது என்னுடைய சக்தி கிடையாது. அந்த ரெண்டு பேருடைய உறவின் போது வரக்கூடிய அந்த திரவங்களில் அந்த உயிரணுவை வைத்து அந்த உயிர் உருவானால் ஒழிய என்னால் உயிரை உற்பத்தி செய்ய முடியாது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் மேடை நாடகம், அவ்வளோதான்.
So actually, when one is situated in proper knowledge, one who is actually a yogi, for him, this distinction altogether disappears.
உண்மையிலே யார் ஒருத்தர் முறையான அறிவு பெற்றிருக்காரோ, யார் ஒருத்தர் யோகியோ, அவருக்கு இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாம போயிடுது.
யோகி ஜுஞ்சிதா சததா ஆத்மானம் ரகசிஸ்தா. Now, here is the beginning of the yoga system. How one should perform yoga.
இப்போ யோக வழிமுறையினுடைய தொடக்கம், எப்படி ஒருத்தர் யோகாவை செய்யறது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு.
Now we will understand from the description of Bhagavad Gita that what is yoga system.
இப்போ பகவத் கீதை விளக்கத்தின்படி யோக முறைன்றது என்னன்றத நீங்க புரிந்து கொள்ள போறீங்க.
In your city, நியூயார்க் city, yoga is very popular. Everyone is performing yoga. There are so many groups of yoga school. But just see what the yoga system is.
உங்களுடைய இந்த நியூயார்க் நகரத்தில் யோகா மிக பிரபலமானது, எல்லாருமே யோகா பயிற்சி செய்கிறாங்க, நிறைய யோகா பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குழுக்கள் இருக்குது, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஆனால் யோக பயிற்சின்னா என்னன்றதை இங்கே பாருங்க.
What is that? The first is Yogi Junjita Satatam Atmanam Rahasyuskita. The yogi's business is always to remain alone in a secluded place.
நீங்க இத பகவத் கீதையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அது என்னன்னா, முதல்ல யோகி யுஞ்சிதா சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா. யோகியோட கடமை என்னன்னா, எப்பொழுதும் தனிமையில ஒரு தனிமையான இடத்துல இருக்கணும்.
Alone and secluded place. Yoga cannot be performed in assembly. Just like we are in assembly. You are performing yoga, I am performing yoga in the yoga class, and somebody is teaching, do like this, do like that, do like that.
தனிமையில தனிமையான இடத்துல இருக்கணும். யோகான்றது பல பேர் கூடி செய்யக்கூடியது அல்ல. இப்போ இங்கே நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம். இங்கே நீங்கள் யோகா பண்ணுறீங்க, நான் யோகா பண்ணுறேன், இங்கே யோகா வகுப்பு நடக்குது, ஒருத்தர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறார், அதுக்கு பேர் யோகா பயிற்சி அல்ல. குறைஞ்சபட்சம் இது பகவத்கீதையின் படி.
Here it is clearly said that Yogi Junjita Satatam Atmanam Rahasikuta. He should always be engaged in his, focusing his mind towards the Paramatma.
இங்க என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னா, யோகி யுஞ்சிதா சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா. அவன் எப்பொழுதுமே அவனுடைய மனதை பரமாத்மா மீது நிலைநிறுத்தப்பட்டிருக்கணும்னு சொல்லுது.
And that is possible rahasi. Rahasi means in a secluded place.
அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ரகசி ரகசி அப்படின்னா தனிமையான இடத்துல.
It is not, I cannot concentrate my mind in the bubble of the society or in the big city.
நிறைய சப்தங்கள் நிறைந்த இந்த பெரிய நகரங்களில் அல்லது இந்த சமுதாயத்தில் என்னுடைய மனதை என்னால் கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்த முடியாது.
And we'll see him just like a boy of 25.
முற்காலத்தில் நிறைய யோகிகள்லாம் இருந்தாங்க. இப்பவும் கூட இந்தியாவில் நிறைய யோகிகள் இருக்காங்க. அவங்க கும்பமேளாவுக்கு வருவாங்க. அவங்களில் சில பேர் நம்ம பார்த்துருக்கோம். அவர்களில் சில பேர் 700 வயசானவங்களெலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க 25 வயசு இளைஞனை போல தான் இருப்பாங்க.
When there is some special function.
அவர்கள் யோக பயிற்சி செய்கிறாங்க. அவங்க ரொம்ப அரிதா ஏதாவது விசேஷமான நிகழ்ச்சின்னா வந்து கலந்துக்குவாங்க.
In India, there are 4 places. Just like in modern days, there are conferences of different parties. Similarly, in India, there are still about 30,000
இந்தியாவில் 4 இடங்கள் இருக்கு. இப்போ நவீன காலத்தில் சில கட்சிகளுடைய பொதுக்கூட்டம்லாம் நடக்கிற மாதிரி இந்தியாவில் இன்றைக்கும் ஒரு 30 லட்சம் சாதுக்கள் வந்து கூடுவாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது.
And they, not all, but at least mega portion of them, they meet together after 12 years and in a particular place.
அவர்கள் எல்லாரும் இல்லைனாலும் அதிகபட்சமான பேர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திப்பாங்க.
There are 4 places. One at Prayag. You have heard the name of Allahabad city. That is called Prayag. And one at Haridwar. And at Gangkhar. In this way, there are about 4 places That means every 4 years they are meeting. So in that meeting, many yogis come.
நாலு இடங்கள் இருக்கு. அதில் ஒன்று பிரயாக். அலகாபாத் நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் தான் பிரயாக். மற்றொன்று ஹரித்வார், காஞ்சி. இந்த மாதிரி அவங்க நாலு இடங்கள் இருக்குது. அங்கே 4 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய சந்திப்பு நடக்கும். அங்கே நிறைய யோகிகள் வருவாங்க.
And when not in my this renounce order, when I was living for some time at Allahabad, not some time, I lived there for 13 years at Allahabad. So I was seeing this Mela. Although it was taking every 12 years, I have seen twice or thrice.
என்னுடைய இந்த சந்நியாச வாழ்க்கையில் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் அலகாபாத் நகரத்தில் 13 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அப்போ நான் இந்த மேளாவை பார்த்துருக்கேன். அங்கே வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மேளா நடந்தாலும் நான் ஒரு முறை ரெண்டு முறையோ அல்லது மூணு முறையோ அதை நான்
பார்த்துருக்கேன். Some, of course, I do not know. Somebody says this man is 700 years old, this man is 300 years old, but they look like young boys.
அந்த யோகிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அமைதியா இருப்பாங்க. எனக்கு தெரியல, சில பேர் அங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் இவர் 700 வயசானவர், இவர் 300 வயசானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்தா இளைஞர்களை போல இருப்பாங்க.
Recommended here, yogi jindita satatam atmanam, one who is actually ascended on the yogi principle, his first function is that he remains alone. He has no society. He cannot remain in society.
இந்த மாதிரியான யோகிகளை தான் இங்க பரிந்துரைக்கப்படுது. யோகி யுஞ்சீத சத்ததம் ஆத்மானம். யார் ஒருத்தர் உண்மையிலேயே இந்த யோக கொள்கைகளை பின்பற்றுறாங்களோ அவங்களுடைய முதல் செயலை என்னன்னா தனிமையில் இருக்கிறது. அவங்களுக்கு சமுதாயன்றதே கிடையாது. சமுதாயத்தில் அவங்களால இருக்க முடியாது.
யோகி ஜிங்கித சதமான ரகசிய ஸ்திதா ஏகாகி. ஏகாகி மீன்ஸ் அலோ. இஸ் மோர் கிளியர்லி டு ஸ்டேட் ஏகாகி. ஜத சித்தாத்மா நிராசி ரப்ரிகஹ. Nirasi, there is no expectation that by functioning yoga I shall achieve this power.
ஏகாக்கி. ஏகாக்கி அப்படின்னா தனிமையில் இருக்கிறது. அல்லது இங்க தெளிவா என்ன சொல்லியிருக்குன்னா ஏகாக்கி எத்த சித்தாத்மா நிராசி அபரிக்ரஹா. நிராசி அப்படின்னா இந்த யோகாவை பயிற்சி செய்யறதுனால எந்த ஒரு நம்ம இந்த சக்தி அடைவோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம இருக்கிறது.
And aparigraha, and he does not take anything from anybody. Who is going to give you? He is at ekaki, he is alone in a secluded place, in sometimes in jungle, in forest, in mountain, and who is going to give him anything?
மேலும் அபரிக்ரஹா, அவர் வந்து யாருகிட்ட இருந்தும் எதையும் பெற்றுக்கொள்றது கிடையாது. யார் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க? அவர் ஏகாக்கி, அவர் தனிமையான இடத்துல தனியாக இருக்கிறாரு. சில சமயத்தில் காட்டில், சில சமயத்தில் வனத்துக்குள்ளே மலை மேலே. யார் அவங்களுக்கு எதையும் கொடுக்க போகிறாங்க?
He doesn't expect. Because he is fully convinced that for whom I have become yogi. I am not alone. My Paramatma is always with me.
அவர் எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. யாருக்காக நான் யோகி ஆயிருக்கேன் அப்படின்றதுல அவர் உறுதியா நம்புறாரு. நான் தனிமையில் இல்லை, எனக்கு என்னுடைய பரமாத்மா எப்பவும் என் கூட இருக்கார் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் எந்த மாதிரியான யோகி அப்படின்னா, மேலோட்டமா அவர் தனிமையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அவருக்கு தெரியும் நான் எங்க போனாலும் பரமாத்மாவானோட என்னுடைய நண்பர் என் கூடவே என்னுடைய இதயத்தில் அமர்ந்திருக்கார். அவர் என் கூடவே இருக்கார். அதனால அவருக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது.
ஜதசித்மாத்மா நிராசீர பரிக்ரஹ.
ஏகாக்கி யதசித்தாத்மா நிராசீர பரிக்ரஹ. அவர் எதையும் யாருக்காகவும் ஏற்றுக்கொள்வது கிடையாது.
Now just see the yogi principle. For this age, how much it is difficult for us if we want to perform real yoga system. Then it is very difficult.
இப்போ இந்த யோகிகளை பாருங்க, இந்த யோக கொள்கையை பாருங்க, இந்த யுகத்தில் இது எவ்வளவு சிரமம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம உண்மையான யோக வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமானது.
Nobody, we are sitting here, so many ladies and gentlemen. Is it possible for us to live alone in a secluded place in a mountain?
நீங்கள் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருக்கீங்க. நம்மள யாராவது தனிமையான இடத்துல ஒரு மலை மேலே போய் அமர்ந்திருக்கணும்னா முடியுமா?
You are walking outside your New York City. Oh, there are so many mountains and jungles. Can you live there alone? Oh, no.
இங்க உங்களுடைய இந்த நியூயார்க் நகரத்துக்கு வெளியில நிறைய மலைகள் காடுகள்லாம் இருக்கு. நீங்க யாராவது அங்க போய் தனியா வாழ முடியுமா? முடியாது.
At the present moment, the modern way of our civilization and mode of our life, just like I am a sannyasi, I am renounced the order of life, but still I have come to a city, New York City, the largest city of the world.
தற்காலத்தில் இந்த நவீன நாகரிகத்தில் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு சன்னியாசி, நான் துறவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், இருந்தாலும் நான் வந்து ஒரு நகரத்துக்கு, நியூயார்க் நகரத்துக்கு, உலகத்திலேயே பெரிய நகரத்துக்கு
வந்திருக்கேன்.
பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி நகரத்திலேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ வாழ்க்கையே மாறி போச்சு. இந்த யுகத்தில் உண்மையிலேயே யோகான்ற சொல்ற ஒரு விஷயம் அது சாத்தியம் இல்லாதது.
ஏகாகி ஜதசித்தாத்மா, he should remain alone. He should perform yoga system alone, not in with friends and many other yogis. No. ஜதசித்தாத்மா நிராசீர பரிக்ரஹ, and he should have no desire in his mind and aparigraha. He does not want anything from anybody. This is the first condition.
முதல் நிபந்தனையே ஏகாக்கி யத சித்தாத்மா. அவர் முதல்ல தனிமையில் இருக்கணும். அவர் வந்து யோகா முறையை பயிற்சி பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு நண்பர்களோ மற்ற யோகிகளோ அங்கே கூட இருக்க மாட்டாங்க. யத சித்தாத்மா நிராசிர் அப்ரிக்ரஹ. அவருக்கு மனசில் வேறு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அவர் வந்து எதையும் யாருக்கிட்ட இருந்தும் வேற யார்கிட்ட இருந்து எதையுமே பெற மாட்டார். அதுதான் முதல் நிபந்தனை.
The next one is that sucho dese pratishtha pa siram asana matman ha natu chitang natu natu nijan chila jino kusottaram. The yogi has to fix up his sitting place. What is that? Sucho dese, he should select a place which is very, very pure.
அடுத்த நிபந்தனை என்ன அப்படின்னா, ஒரு யோகியானவர் அவர் அமரக்கூடிய இடத்தை முடிவு பண்ணணும். என்ன அது? சுச்சௌ தேசே, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமானது இருக்கிறதுலே மிக மிக தூய்மையான இடமா இருக்கணும்.
Now that means a place like Haridwar. Our young friend Mr. Howard, he has been to Haridwar, he has seen. How nicely that place is. River Ganges is flowing and very nice, calm and quiet.
அப்படின்னா ஹரித்வார் மாதிரியான ஒரு இடம். இங்கே நம்முடைய இளம் நண்பர் இருக்கார் மிஸ்டர் ஹோவர்ட். அவர் ஹரித்வாருக்கு போயிருக்கார். அவர் அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம்ன்றதை பார்த்துருப்பார். அங்கே கங்கை நதி ஓடிட்டுருக்கும். ரொம்ப அருமையாக, ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்க நீங்க பார்க்கலாம், 3 மைலுக்கு ஒருத்தர், 4 மைல் தூரத்தில் ஒருத்தர், அந்த மாதிரி யோகிகள் உட்கார்ந்து தியானம் செய்துட்டு இருப்பாங்க. அதுதான் யோக முறை.
Just like Haridwar, Kankhar, and Prayag, they are from time immemorial, and in Vedic age, those places are sanctified.
அதனால சுச்சாவ் தேசே மிகவும் புனிதமான இடங்கள். இப்போ குறிப்பாக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹரித்வார், காஞ்சி, பிரயாக், இந்த இடங்கள்லாம் உலகம் தோன்றின காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்து மிக மிக தூய்மையான ஒரு இடமா சொல்லப்படுது.
Just like this Bhagavad Gita was spoken in the battlefield of Kurukshetra, Dharmakshetra, the land of religion.
உதாரணத்துக்கு இந்த பகவத் கீதை குருக்ஷேத்திரன்ற ஒரு போர்க்களத்தில் உபதேசிக்கப்பட்டது. அந்த இடம் தர்மக்ஷேத்திரம், தர்மத்துக்கான ஒரு இடம் அது.
In war was performed, because this was not ordinary war, that was religious war, religious war. This Kurukshetra battle, that was religious war. Don't you find in the war field where Sri Krishna, the Supreme Personality of God, is present, do you think it is ordinary war? No.
அங்க போரே நடந்தது. ஏன்னா அது ஒரு சாதாரண போர் அல்ல, அது வந்து தர்ம யுத்தம். அந்த போர்க்களத்தில் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் இருக்கிறத நீங்க பார்க்கலையா? அது ஒரு சாதாரண போர் நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு சாதாரண போர் அல்ல.
War is also performed in terms of religiosity. That is prescribed and that is required.
அந்த போரானது தர்மக்ஷேத்திரம் அழைக்கப்படுற இடத்துல நடந்தது. சில சமயத்தில் இந்த தர்மத்துக்காக இந்த மாதிரியான போரும் நடத்தப்படுறது உண்டு. அதுவும் விளக்கப்பட்டிருக்கு, அது தேவையானதாகவும் இருக்கு.
Perfectly sanctified place. Sucho Desi Pratishthapa, he must be situated in a very sanctified place.
அதனால இங்க என்ன சொல்லுது, சுச்சாவ் தேசே மிகவும் பக்குவமா புனிதமான இடமா இருக்கணும். அவர் வந்து அந்த புனிதமான இடத்துல நிலை பெற்று இருக்கணும்.
தீரம் ஆசனம் ஆத்மனா, ஆசனம் அந்த சிட்டிங் பிளேஸ் சுட் நாட் பி சேஞ்ச். தி சேம் ஆசனம் ஹி சுட் பர்ஃபார்ம் யோகா மெடிடேஷன் ஆன் தி சேம் பிளேஸ் அண்ட் தி சேம் சிட்டிங் பிளேஸ்.
ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹ, அந்த ஆசனம் அமரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த ஆசனம் மாற்றப்படக்கூடாது. அவர் யோகா பண்றார் அப்படின்னா, தியானம் பண்றார் அப்படின்னா, ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே ஆசனமா இருக்கணும்.
ஆத்மனா how that place, the sitting place should be selected, na hoti uchitam, not too much raised, not too much low.
எப்படி அந்த அமர வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுக்கிறது? நா அதி உச்சிதம், மிக உயரமாகவோ அல்லது மிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது.
நாத் நீச்சம் அண்ட் சீலா ஜீனா குஷத்திரம். சீலா, சீலா மீன்ஸ் cotton something, cotton sitting place. Then skin, dear, skin means, you know, yogi is a seat on the skin of tiger and skin of deer.
Chaila appadina panja madriyanadu, panja madriyana edam. Adukapram maan thol, yogigal la maan thol aladhu puli thol meedhu amarvaanga.
Why? Because they are in a secluded place. This has got some chemical effect. If you sit on tiger skin and deer skin, then the reptiles, the snakes, they won't disturb. It has got physical effect.
ஏன்னா அவங்க தனிமையான இடத்துல இருக்காங்க. இந்த தோலுக்கு ஒரு வகையான ரசாயன விளைவு இருக்கு. நீங்க புலித்தோல் மேலோ அல்லது மான் தோல் மீதோ அமர்ந்தீங்க அப்படின்னா இந்த ஊர்வனை பாம்பு இந்த மாதிரியான உயிர்வாளிகள்லாம் வந்து தொந்தரவு பண்ணாது. அதுக்குன்னு ஒரு சில ரசாயன விளைவுகள் இருக்கு.
There are so many medical effects and so many things you do not know. But God has created everything for our use. You do not know.
இந்த மாதிரியான பல வகையான மருத்துவ விளைவுகள் கொண்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. கடவுள் நமக்காக இது எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு தெரியறதில்லை. நம்ம அதை உபயோகிக்கணுன்றதுக்காக தான் படைச்சிருக்காரு.
Every plant, every herb is a medicine. It is meant for, no, for some particular disease, for some particular protection. We do not know that.
ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மூலிகையும் ஒரு வகையான மருந்து தான். ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு அல்லது குறிப்பிட்ட பாதுகாப்புக்கு அது உதவும். ஆனா நமக்கு அது தெரியறதில்லை.
It is not a fashion. It is because they sit down in a secluded place in a jungle. So you are meditating. So some snake may come. There are so many snakes, so many reptiles. So therefore, chila, jina, kusottaram and straw. The three things. Straw and the skin and some cotton hasan. These things are required.
அதனால சைலா ஜீனா இது ஏதோ ஒரு ஃபேஷன் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு தனிமையான இடத்துல காட்டில் அமர்ந்திருக்கிறதால அவங்க தியானம் செய்துட்டுருக்கிறதுனால அங்கே ஏதாவது பாம்பு வரலாம். நிறைய பாம்புகள் அங்கே இருக்கும், நிறைய ஊர்வனம் இருக்குது. அதனால் சைலா ஜினா குஷோத்தரம் அதுக்கப்புறம் அந்த தர்பப்புல் பாய் இந்த மூணு விஷயங்கள் தேவைப்படும். தர்பப்புல் பாய், ஒரு தோலில் செய்யப்பட்ட ஆசனா, அதுக்கப்புறம் பஞ்சால செய்யப்பட்ட ஆசனா, இந்த மூணும் தேவைப்படும்.
Then, what is the next process? The next process is tatraika agamana kritta jata chittindriya kriya upavishya asane junjyat yoga atma visuddhaye. Atma visuddhaye, the whole process is, yoga system is for purifying atma.
பிறகு அடுத்தது என்ன? அடுத்தது வந்து ஆத்ம விசுத்தையே. இந்த மொத்த யோக வழிமுறையும் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கானது.
Remember, the atma means this body, atma means the mind, atma means the soul. The purify, the yoga system is meant not that cheaply I want some power.
நீங்கள் எப்பவும் நினைவு கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆத்மா அப்படின்னா உடல், ஆத்மான்னா மனசு, ஆத்மா அப்படின்னா ஆத்மா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தூய்மைப்படுத்தப்படணும். அதனால் இந்த யோக வழிமுறை வந்து ஏதோ எனக்கு ஒரு சக்தி வேணுன்றதுக்காக மலிவாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. சில சமயத்தில் யோகிகளால் மிகவும் அற்புதமான சக்தியை பெற முடியும். அஷ்டசித்தி யோகா, எட்டு வகையான பக்குவம் இருக்கிறதுல பௌதிகமானது அது, அதை அவங்களால் அடைய முடியும்.
Not for that purpose, yogas, although they attain that power. Real yogi, they do not exhibit.
ஆனால் அந்த நோக்கத்துக்காக யோகிகள் அதை பயிற்சி செய்யறதில்லை. யோகிகளால் அந்த சக்தியை அடைய முடியுது, ஆனாலும் உண்மையான யோகிகள் அந்த சக்தியை அவங்க வெளிப்படுத்துறது கிடையாது.
I am now contaminated by this material atmosphere. So I have to purify myself.
அவங்களுக்கு எத்தனையோ மிக அற்புதமான சக்திகள்லாம் இருக்கும், ஆனால் அவங்க அதை வெளிப்படுத்துறது கிடையாது. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஆத்மா விசுத்தையே. இப்போ இந்த பௌதிக சூழ்நிலைகளால் நான் கலங்கப்பட்டு போயிருக்கேன், அதனால என்ன நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளணும்?
That so much difficult process for purifying the Atma is very easily done. Chetadatmana marjanam by chanting this Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama.
அதனால அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய வழிமுறை என்னன்றதை நம்ம வேற ஒரு நாள் விவாதிக்கலாம். ஆனால் இது தொடர்பாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வழிமுறை மிகவும் இவ்வளோ சிரமமானது, ஆனால் அது ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்கானது. ஆனால் அதையே மிக சுலபமாகவும் நம்ம செய்ய முடியும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் எப்படின்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த நாம ஜபத்தினால அதை செய்ய முடியும்.
This transcendental sound vibration is non-different from Krishna. Krishna is absolute. His name is not different from him.
ஏன்னா இந்த உன்னத ஒளி அதிர்வானது கிருஷ்ணர்லிருந்து வேறுபட்டது கிடையாது. கிருஷ்ணர் பூர்ணமானவர், அவருடைய நாமம் அவரிலிருந்து வேறுபட்டது அல்ல.
So when you chant his name with devotion, that means Krishna is with you. And Krishna, when Krishna is with you, how you can remain impure? You become pure, pure. That is the whole thing.
எப்ப நீங்க இந்த நாமத்தை பக்தியோட உச்சரிக்கிறீங்களோ அப்ப கிருஷ்ணர் உங்க கூட இருக்கார். கிருஷ்ணர் உங்க கூட இருக்கும்போது நீங்க எப்படி கலங்கப்பட்டவராக இருக்க முடியும்? நீங்களும் தூய்மை ஆகிடுவீங்க, மிகவும் தூய்மையானவராக ஆகிடுவீங்க. அதுதான் மொத்த வழிமுறையும்.